ओम अज्ञान तिमिरांधस्य ज्ञानांजन चला गया सत्सरो मिलिता मेना तस्मै श्री गुरुवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामयं तदातीं स्वपदातिकं वन्देगं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवं च श्रीरूपं साकृजादं सगणरघुनाथं तां सजीवं साद्वैतं सावतूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादा सगणरहित शिवसखं च नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे जयपतागस्वामीति नामिने नमो आचार्य पादानिकाय गुरुपदायने गौरगददामदाय नगरग्रामदारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यतेषितारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोप कुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंगजनाभाय नमः पंगजमालिने नमः पंगजनेत्राय नमस्ते पंगजांग्रिये नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलभद्राय सुभद्रव्यां श्री जगन्नाथाय ते नमः। हरे कृष्णा एल्ला इंद्रे इनिया मंगलमान नाल्ले एल्लारुक्कुम एंगलुडैय பணிவான நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறோம். ஸோ இன்றைய வந்து மிக மிக மங்களகரமான நாள், அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்தர்களும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய இந்த தினம். இந்த அக்ஷய திருதியை பற்றிய சில தகவல்களை வந்து நம்ம இன்னைக்கு பகிர்ந்துக்கலான் இருக்கோம். பொதுவாகவே அக்ஷய திருதிங்கிறது வந்து அக்ஷயா அப்படின்னா குறைவில்லாதது அப்படின்னு என்பது பொருள். அதாவது அக்ஷயாங்கிற சமஸ்கிருத வார்த்தையினுடைய தமிழாக்கம் வந்து குறைவில்லாதது. திருத்தீயா அப்படிங்கிறது இப்போ தமிழில் வந்து பார்த்தோம்னா ஒன்றாவது நாள், இரண்டாவது நாள், மூன்றாவது நாள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிரதமை, துதியை, திருத்தியை அப்படின்னு சொல்லிட்டு நாள் காட்டியில் வரும். அந்த திருத்தியைங்கிறது மூன்றாவது நாள். ஸோ இந்த அக்ஷய திருதி வந்து எதனால் இதை வந்து நம்ம இவ்வளோ சிறப்பாக பேசுகிறோம், அதனுடைய மகத்துவம் என்ன, அன்று என்னென்ன விசேஷங்கள், என்னென்ன செய்ய வேண்டியது, அன்றைக்கு வந்து நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன மாதிரி பிரார்த்தனைகள் வழிபாடுகள்லாம் செய்யணும், இதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலி மூலமாக பார்க்க இருக்கோம். ஸோ அக்ஷய திருதியை இது எதனால் இது வந்து இவ்வளோ முக்கியத்துவமான ஒரு மகத்தான ஒரு உன்னதமான தினமாக கருதப்படுதுன்னா, இது சம்பந்தமாக வரலாற்றில் புராணங்களில் ஒரு அற்புதமான சரித்திரம் நிகழ்ந்திருக்கு. பூரி சரவசு அப்படிங்கிற ஒரு மகா சக்கரவர்த்தி, ஒரு மகாராஜ், அந்த பூரி சரவசு ராஜா வந்து அவர் பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தார். பாஞ்சால நாட்டில் பாஞ்சால நாட்டுக்கு மன்னராக இருந்தார். அவர் ஒரு சமயம் அவங்க நாட்டில் என்ன ஆயிருன்னா பயங்கரமான வறட்சி பஞ்சமெல்லாம் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ அவர் வந்து என்னடா அது இப்படி கஷ்டம் ஆயிடுச்சு, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முனிவர்களை கலந்து ஆலோசிக்கும்போது, பிராமணர்களையும் முனிவர்களையும் கலந்து ஆலோசிக்கும் பொழுது, அவங்க இந்த முனிவர்கள் அதாவது சாதுக்கள் அவங்க வந்து ஆன்மீக வாழ்க்கையில் மிகவும் பக்குவமான தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், முக்காலத்தையும் அறிந்தவங்களாக இருப்பாங்க. அப்போ அந்த முனிவர்கள் வந்து பூரி சரோஜ் மகாராஜர் சொல்கிறாங்க, முற்பிறவிகளில் வந்து நீங்கள் ஒரு வேடானாக இருந்து காட்டில் வந்து வழிபுரியெல்லாம் செய்துட்டு இருந்தீங்க, அப்போ நிறைய பேரை வந்து நிறைய பாவகாரியங்கள் செய்திருக்கீங்க, அதனால தான் இப்போ உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அந்த முனிவர்கள்லாம் அவர் இடத்துல சொல்கிறாங்க. அப்போ வந்து பூரி சரோஜ் ராஜா கேட்குறாரு, அப்படி நான் நிறைய பாவகாரியங்கள் செய்திருக்கும் போது நான் எதற்காக வந்து எப்படி நான் ஒரு மன்னராக இந்த ஜென்மத்தில் எனக்கு எப்படி அது ஒரு ராஜபோக வாழ்க்கை, ஒரு ராஜாங்க வாழ்க்கை எனக்கு எப்படி கிடைச்சிது அப்படிங்கிற கேள்வி வந்து பூரி சரோஜ் மகாராஜா வந்து முனிவர் இடத்துல கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ நிறைய பாவகாரியம் செய்திருந்தாலும் ஒரு சமயம் அந்த காட்டு வழியாக வரும்பொழுது ஒரு வணிகர்களும் பிராமணரும் வந்துட்டு இருந்தாங்க, பிராமணர்களும் வந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நீ அவங்கள்ட்ட வழிபறி செய்யும்போது அந்த வணிகர்கள் வந்து தங்களுடைய பொருட்களை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க ஓடிடுறாங்க. அப்போ இந்த பிராமணர் அந்த பொருள் அவருடைய திங்ஸை அவருடைய பொருட்களை எடுத்துகிட்டு போகும்போது நீ அவரை துரத்தின்ண்டே போனேன், அவர் கொஞ்சம் தூரம் போய் மயங்கி விழுந்துடுறாரு. அப்போ அவர்கிட்ட பொருள்களை பறிக்கணுங்கிற எண்ணத்தினாலையும் அவர் அவரை வந்து அவர்கிட்ட இருந்து எல்லாம் வாங்கணுங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நீ வந்து தண்ணீர் கொடுத்த. அந்த தண்ணீர் கொடுத்ததுனால அதாவது நீ ஒரு பௌதிக நோக்கத்துக்காக வந்து அதை செய்த செய்திருந்தாலும் ஒரு பிராமணருக்கு வந்து ஒரு தண்ணீர் கொடுத்ததுனால இந்த பிராமணருக்கு வந்து நீ தண்ணீர் கொடுத்ததுனால அதனுடைய புண்ணிய கர்மாவாக தான் வந்து இப்போ நீ சக்கரவர்த்தியாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அன்றையிலிருந்து அந்த விஷயத்தை கேள்விப்பட்டோடனே மன்னர் ரொம்பவும் பெருமிதம் அடைகிறார். ஏன்னா அறியாமல் ஒரு பிராமணருக்கு வைஷ்ணவருக்கு சேவை செய்வதிலே எவ்வளோ பலன் இருக்கும்பொழுது அப்போ பிராமணருக்கு வைஷ்ணவருக்கு கைங்கரியம் பண்ணுறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத அன்னைக்கு பூரி சரவஸ் மகாராஜா உணர்ந்தார். அன்று முதல் அவருடைய ராஜ்யத்தில் அவருக்கு முக்கியமாக அவருடைய பணியாக அவருடைய சேவையாக என்ன இருந்ததுன்றா பிராமணர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் கைங்கரியம் செய்கிறது தான். அவங்களுக்கு வந்து ஆகாரங்கள் கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கறது, அவங்களுக்கு பராமரிக்கிறது, அவங்களை கவனிச்சுக்கிறது, அவங்களுக்கு அறிஞ கைங்கரியம் செய்கிறது, இப்படி வைஷ்ணவ சேவையில் ஈடுபட்டார். அப்போ இந்த பிராமணர்களும் வைஷ்ணவர்களும் பகவானுக்கு மிகவும் பிரியமானவங்களாக இருந்ததுனால பூரி சரவஸ் ராஜாவும் பகவான் மேலே அன்பு கொண்டு தினமும் அவருடைய நாமத்தை உச்சரித்து அவருக்கு சேவைகள் பண்ணிட்டு வந்தார். இப்படி அவர் வந்து பிராமணருக்கும் வைஷ்ணவருக்கும் கைங்கரியம் செய்ததுனால பகவான் அவர் மேலே பூர்ணமாக திருப்தி அடைந்து அவருடைய நாடு மீண்டும் செழிப்பாக வளர்ந்தது. எல்லா ஐஸ்வர்யங்களும் அவருக்கு கிடைச்சிது. அது மட்டும் இல்லை, தன்னுடைய மீதி உள்ள நாட்களில் வந்து பூரி சரவஸ் ராஜா வந்து பகவானுடைய கைங்கரியமே பிரதானம்னு வாழ்ந்ததுனால பகவான் அவர் மேலே ரொம்ப திருப்தி அடைந்து அவருக்கு தரிசனம் கொடுக்குறார். பகவான் விஷ்ணு நான்கு கரங்களோட வனமாலி கதீசாங்கி சங்கி சக்கரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷத். அந்த வாசுதேவ் கிருஷ்ணர் நான்கு கரங்களோட நீல நிறத்தில் மழைக்காலத்தி மேகத்தை ஒற்ற நிறம், தலையில் ஒரு அழகான கிரீடம், காதில் குண்டலங்கள், கௌஸ்துபமணி அணிஞ்சிருக்காரு, மார்பில் சீவர்சக்குறி, கண்கள்லாம் தாமரை இதழ்கள் போல விரிந்திருக்கு, இப்படி ஒரு அழகு தலையில் மயிர்பிடி வச்சுட்டுருக்கார். ஸோ பகவான் தரிசனம் கொடுத்து பூரி சரவஸ் மகாராஜிட்ட, பூரி சரவஸ், உன்னுடைய கைங்கரியத்தில் நான் ரொம்ப திருப்தி அடைந்தேன், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. பூரி சரவஸ் கேட்டிருக்கலாம், எனக்கு வந்து சொர்க்கத்தில் இடம் கொடுங்க, இல்லை எனக்கு நிறைய அளவில்லாத செல்வம் கொடுங்க, என்னுடைய செல்வம் இன்னும் பெருகணும் அப்படி கேட்டிருக்கலாம். ஆனால் பூரி சரவஸ் வந்து வைஷ்ணவருக்கும் பிராமணருக்கும் கைங்கரியம் செய்ததுனாலையும் பகவான் மேலே உன்னதமான பக்தி தொண்டு செய்து அவர் வந்து கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டதாலும் அவருடைய மனது பூர்ணமாக முழுமையாக தூய்மையடைந்து அவர் பகவானத்தில் பிரார்த்திக்கச்சே வந்து, பகவானே எனக்கு எதுவுமே வேண்டாம், உங்களுடைய கைங்கரியம் எனக்கு எப்போ வேணும், நான் எவ்வளோ பிறவி எடுத்தாலும் உங்களுடைய தாமரை திருப்பாதங்களை மறக்கக்கூடாது, அந்த ஒரு வரம் எனக்கு கொடுங்க. எப்படி ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து துருவ மகாராஜ், துருவ மகாராஜா வந்து பகவானை சந்திக்கச்ச வந்து அவர் துருவ மகாராஜா வந்து தன் தந்தையோட மிக உயர்ந்த பதவி அடையணும் தான் நோக்கத்துக்காக தான் பகவானிடத்தில் வராரு, தவம் செய்ய வராரு. ஆனால் பகவானை தரிசித்த உடனே துருவ மகாராஜா வந்து துருவ மகாராஜ்ட்டு பகவான் கேட்குறார், துருவா உன்னுடைய தவங்களை நான் ரொம்ப திருப்தி அடைந்தேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேட்கிறார். அப்புறம் துருவா சொல்கிறார், பகவானே நான் உடைந்து போன கண்ணாடி துண்டுகளுக்காக ஆசைப்பட்டு வந்தேன், ஆனால் எனக்கு வைரக்கல்லே கிடச்சிருக்கு, எனக்கு நீ எது வேண்டாம், நான் முழு திருப்தி அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து தொடர்ந்து பகவானுக்கு கைங்கரியம் செய்யும்பொழுது சில பிரபுபாதர் பகவத்கீதையில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி பக்தி தூண்டு என்றாலே நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடியதான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பக்தி தூண்டில் ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹிருதயம் தூய்மையடைந்து நம்ம பக்தி தூண்டில் முன்னேற்ற அடைவோம். ஸோ இந்த மாதிரி பூரி சரவஸோடைய அந்த எளிமையான பக்தியில் திருப்தி அடைந்த பகவான் வந்து அவர் இடத்துல ரொம்ப சந்தோஷமாய் அவருக்கு தன்னுடைய முழு கருணையும் கொடுக்குறார். அன்று முதல் அதாவது இந்த பூரி சரவஸ் பகவான் தரிசனம் கொடுத்த அன்றைய தினம்தான் வந்து அக்ஷய திருதியாக மிகவும் விமர்சனமாக கொண்டாடப்படுது. ஸோ இந்த அக்ஷய திருதியில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தோம்னா எண்ணற்ற மகிமைகள் மகத்துவங்கள் பதிந்திருக்கு, நிறைய அற்புதங்களும் இந்த தினத்தன்று தான் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு பார்க்கணும்னு சொன்னால் பகவான் கிருஷ்ண பிரம்மாவுக்கு இந்த உலகத்தை சிருஷ்டிக்கூடிய சக்தியை கொடுக்குற, அப்போது கிருதயுகம் முதல் யுகமான கிருதயுகம் தோன்றி உயிர்வாளிகளை சிருஷ்டித்ததும் பிரம்மதேவன் உயிர்வாளிகளை சிருஷ்டித்ததும் இந்த அக்ஷய திதி அன்று தான். இரண்டாவது யுகமான திரேதாயுகமும் தோன்றியது இந்த அக்ஷய திருதி அன்று தான். அதுபோல் மகாபாரதம் வந்து குறிப்பாக கலியுக ஜனங்களுடைய நன்மைக்காகவே வந்து வியாசதேவர் மகாபாரதத்தை தொகுத்தார். எல்லா விதமான பகவானை பற்றி அனைத்து எப்படி பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும், பகவானுடைய பக்தர்கள் எவ்வளோ உன்னதமான நிலையில் இருக்காங்கன்னு சொல்லி அவ்வளோ விஷயங்களும் மகாபாரதத்தில் புதைந்திருக்கு. பாண்டவர்களுடைய தெய்வீகமான குணங்கள், அவர்களுக்கும் பகவானுக்கும் அன்பு பரிமாற்றம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மகாபாரதத்தை பார்க்கலாம். ஸோ அந்த மகாபாரதம் வந்து வியாச தேவரால் உரைக்கப்பட்டு கணபதி அவர்கள் வந்து விநாயகர் தன்னுடைய தந்தங்களால் எழுதின தினமும் இன்றைய அட்சய திதி என்று தான். அதுபோல இன்று இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னன்னா பரசுராமர் பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம் பரசுராமர். பரசுராமர் தோன்றியதும் இன்று தினம் தான். ஸோ பரசுராமர் சத்ரிய ருதிரமயி ஜகத பகத பாபம் சன்ன பயசி பயசி சமித பவதாபம் கேசவ தீதா பிருகுபதி ரூபா ஜெய ஜெகதீஷ் ஹரே. ஸோ பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், எப்பெல்லாம் வந்து தர்மம் சீர்குலைஞ்சு அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகுதோ, பக்தர்கள் தண்டிக்க பக்தர்களை துன்புறுத்தப்பட்டு அசுரர்கள் ஆதிக்கம் அதிகமாகுதோ, அப்போ தான் நிகந்தோறும் அவதரிக்கிறேங்கிறார். அப்படி பரசுராமர் வந்து தேவையில்லாத மிகவும் அகங்கார கொள்ளக்கூடிய அசுரத்தன்மை வாய்ந்த அசுர அரசர்கள் அதிகமாக இருந்தாங்க மன்னர்கள். ஸோ அவர்களை 21 முறை மின்னல் வேகத்தில் வதம் செய்து மீண்டும் தர்மத்தில் நிலைநாட்டுவதற்காக பகவான் பரசுராமர் அவதரித்தார். இன்னொரு காணொலியில் பரசுராமர் பற்றி அவருடைய வைபவங்கள் அவருடைய லீலைகள் எல்லாம் இன்னும் முழுமையாக நம்ம இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். ஏன்னா அது மிகப்பெரிய சரித்திரம். ஸோ இப்படி பரசுராமர் அவதாரம் செய்ததும் இந்த அக்ஷய திதி என்று தான். அப்புறம் இந்த பௌதிக உலகத்துக்கு வந்து கங்காதேவி, அதாவது இன்னும் மிகச்சிறந்த பக்தரான பாகீரதர். பாகீரதர் வந்து கங்கையை வந்து இந்த பூமிக்கு அழைத்து வந்தார். கங்காதேவி இந்த பூமியில் தோன்றியதும் அக்ஷய திதி என்று தான். ஸோ இன்று வந்து நம்ம வந்து ஸ்நானம் செய்யும்பொழுது கங்கையை நினைத்து கொண்டு, இன்று மட்டுமல்ல என்றெல்லாம் நாம் ஸ்நானம் செய்கிறோமோ அன்று நம்ம கங்கை எல்லா நதிகளும் எல்லா நீர்நிலைகளும் கங்கை தான் ஆதாரம். ஸோ கங்காதேவி வந்து பகவானுடைய ஜலஸ்வரூபம். ஸோ இன்னொரு காலவிலையும் நம்ம கங்கையை பற்றி இன்னும் வருமா கங்கையுடைய சரித்திரத்தை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஸோ கங்காதேவி நம்ம குளிக்கும்போது கங்கையை கங்கையை கங்கைன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு குளிக்கச்ச வந்து நம்முடைய ஆத்மீக பக்தியில் நம்ம இன்னும் முன்னேற்றம் அடையும். ஆன்மீக உணர்வில் எப்படி நம்ம வந்து அன்றாடம் குளிக்கும்போது நம்ம உடல் தூய்மை அடையதோ, அதுபோல் கங்கையை மனதால் நினைத்து கொண்டு நாம் ஸ்நானம் செய்யும் பொழுது நம் உள்ளமும் தூய்மை அடைகிறது, அகமும் தூய்மை அடைகிறது. ஸோ இதுதான் கங்கா ஸ்நானம். கங்கா வந்து வட இந்தியாவில் இருக்கிறதுனால நம்ம வந்து எப்போவுமே நம்மளால் அங்கே போயிட்டுருக்க முடியாது. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பக்தர்கள் மற்ற பிற பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து அவங்க இருக்கிற இடத்துலேருந்தே கங்கையை நினைக்கிறது மூலமாக அவங்க வந்து கங்கையை வழிபட முடியும். அது ஒரு விதமான வழிபாடு தான். ஸோ இப்படி கங்காதேவி பூமியில் தோன்றிய தினமும் அக்ஷய திதி என்று தான். அப்புறம் ஸ்ரீமத் பாகவதத்தில் இன்னொரு அற்புதமான சரித்திரம், சுதாமர் குஷேலருக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த அன்பு பரிமாற்றம். ஸோ இன்று தான் வந்து சுதாமா பகவான் கிருஷ்ணரை சந்திக்க துவாரகை வந்திருந்தார். இந்த சரித்திரம் நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம் படிச்சிருக்கோம். இன்னொரு காணொலியிலையும் வந்து சுதாமருக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த அன்பு பரிமாற்றங்களை நம்ம விவரமாக பார்க்கலாம். ஸோ சுதாமா அவர் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருந்தார். அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப போட்டிருக்கிற துணிமணி கூட அவ்வளோ சுத்தம் இல்லை. ரொம்ப அசுத்தமான அதாவது ரொம்ப என்ன கந்தலான துணிகளை அடைந்து ரொம்ப வறுமையில் இருக்கார். அப்போது அவருடைய மனைவியினுடைய வற்புறுத்துதல் பேர்லையும் கிருஷ்ணர் மேல உள்ள அன்புனாலையும் நீண்ட நாட்கள் கிருஷ்ணரை சந்திக்காதனால சுதாமா வந்து துவாரைக்கு வர, அப்பொழுது சுதாமா கொஞ்சம் அவுள் எடுத்துகிட்டு வர்றார் கிருஷ்ணருக்கு. அப்போ அந்த அவுளை வந்து கிருஷ்ணருக்கு சுதாமா அழித்த தினமும் இன்று தான். அக்ஷய திதி அன்று தான் சுதாமாவும் கிருஷ்ணரும் மீண்டும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணா வந்து சுதாமாவுக்கு அனைத்து ஐஸ்வர்யமும் கொடுத்து அவரை வந்து அவருடைய பக்தி தொண்டுக்கு வந்து அந்த ஐஸ்வர்யங்கள் ஈடுணையாகாது. ஆனாலும் கிருஷ்ணா வந்து தன்னுடைய பக்தன் என்னைக்கும் வீண் போகிறதில்ல அப்படிங்கிற காரணத்துக்காகவும், எவ்வளோ ஐஸ்வர்யங்கள் கொடுத்தாலும் தன் பக்தன் பக்தி தொண்டிருந்து விலக மாட்டான் அப்படிங்கும்போது கிருஷ்ணா ஒரு பக்தனுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் கொடுக்குறார். ஸோ பகவான் கிருஷ்ணர் தன்னிடம் சரணடையக்கூடிய பக்தர்களுக்கு எது நன்மையோ அதை செய்வதாக பகவத்கீதையில் கூறுகிறார். அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரிபாஷே தேசாம் நித்தானம் யோகக்ஷேம மகாமி. ஒரு பக்தனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அவனை பாலிக்கிறதா அருள் பாலிக்கிறதா பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார் கிருஷ்ணர். அப்போது ஒரு பக்தனுக்கு என்ன தேவை அந்த தேவையை பகவான் பூர்த்தி செய்து மட்டுமல்லாமல் அந்த விஷயங்களில் பகவான் ரொம்ப கவனமாக இருக்கார். அவன் பக்தி தொண்டை விட்டு விலகிடக்கூடாது. இப்போ இன்னொரு சம்பவத்தில் பார்த்தோம்னா பலிமாராஜ்லேருந்து அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பகவான் எடுத்துடுறாரு. அவருக்கு உன்னதமான பக்தி தொண்டை கொடுத்தார். ஏன்னா அந்த ஐஸ்வர்யங்கள் பலிமாராஜோட ஆன்மீக வாழ்க்கைக்கு தடங்களாக இருந்தது. அப்போ பகவான் அதை எடுத்துட்டாரு. அவருக்கு மிக உன்னதமான பக்தி தொண்டை அவருக்கு கொடுத்தார். இந்த இடத்துல சுதாமா பக்தி தொண்டில் உயர்ந்த நிலையில் இருக்கார். அந்த பௌதிக வாழ்க்கை பௌதிக தளத்தில் பார்க்கும்போது அவர் ரொம்ப வறுமையில் இருந்தார். அப்போது சுதாமா வந்து அவர் சந்தோஷமாக தான் இருக்கார். தன் அவருடைய மனைவி மக்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காகவும் அவர் வந்து தன்னுடைய பக்தன் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களோடையும் வாழணுங்கிறதுக்காகவும் பகவானுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்குறார். ஸோ இப்படி பகவான் இன்றைய அக்ஷய திதி அன்று தான் சுதாமாவுக்கு அவருக்கு ஐஸ்வர்யங்களை வழங்கினார். அதே போல இன்றுதான் வந்து திரௌபதி வஸ்திர லீலா, அதாவது அந்த குருக்ஷேத்திர சபையில் வந்து நியாயமற்ற சபையில் வந்து திரௌபதி அவமானப்படுத்தப்பட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து கிருஷ்ணா அளவில்லாத ஆடைகளை வழங்கி திரௌபதியை வந்து அருள் காத்து அருள் பாலித்தார்னு சொல்லலாம். இந்த திரௌபதியோடைய லீலையிலும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆன்மீக தத்துவங்களை பார்க்க முடியும். ஏன்னா திரௌபதி வந்து பார்த்தோம்னா கடைசி வரைக்கும் அவங்க கிருஷ்ணரை நினைக்கல, முதல்ல யாராட்டையோ போய் பார்த்தாங்க. திருதராஷ்டிர தன்னை மன்னர் திருதராஷ்டிருக்காரு, அவர் தன்னை காப்பாற்றுவாங்க. அப்புறம் பீஷ்மர் மகாரதர் இருக்காரு, அவர் எல்லாம் அறிந்தவர் மூத்தவர், அவர் நம்மளை காப்பாற்றுவாங்க. இல்லை கிருபாச்சாரியர் இருக்காங்க, துரோணாச்சாரியர் இருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் திரௌபதி வந்து அணுகுனாங்க. ஆனால் யாராலும் ஒன்றும் அந்த சபையில் வந்து திரௌபதி உதவி செய்ய முடியல. தன்னுடைய கணவன்மார்களையும் அணுகுனாங்க, அவங்களாலும் உதவி செய்ய முடியல. இறுதியில் திரௌபதி தன்னுடைய சொந்த முயற்சியிலே தன்னை காற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு போராடினாங்க, அப்பவும் முடியல. அப்போ தான் திரௌபதி பகவான் மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கச்சு பகவான் திரௌபதி வந்து அப்படி நினைக்கச்சு தன்னுடைய இரண்டு கைகளையும் விட்டுறாங்க. இதுதான் சரணாகுது. ஓகே, இனி வந்து எது நடக்கட்டும், கிருஷ்ணர் என்ன வந்து பகவான் என்னை காப்பாதுன்ற காப்பட்டும், இல்லை நான் இங்கே வந்து அவமானப்படும் நேர்ந்தால் அது எது வேணாலும் அது நடக்கட்டும் என்று சொல்லி திரௌபதி வந்து அவருடைய இரண்டு கைகளையும் உயர்த்தி ஹே கிருஷ்ணா ஹே கோவிந்தா என்று பகவானுடைய திருநாமங்களை உச்சரித்தாங்க. ஸோ இன்று தான் அந்த திரௌபதிக்கும் பகவான் தன்னுடைய காரணமற்ற கருணையை வழங்கினார்னு சொல்லலாம். அதே போல் இன்னொரு லீலையிலும் திரௌபதி வந்து ஒரு சமயம் வந்து துரியோதனன் பாண்டவர் மேலே உள்ள பொறாமையினால் அவங்களை எப்போவுமே வந்து துரியோதனன் வந்து அவங்கள தொந்தரவு பண்ணணும், அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் உறுதியாக இருந்தான். அப்போ பாண்டவர்கள் வந்து வனவாசத்தில் இருக்காங்க, துரியோதனன் வந்து அஸ்தினாபுரத்து அரண்மனையில் இருக்காங்க. இப்போ துரியோதனை சந்திக்க வந்து துர்வாச முனிவர் வராரு. அப்போ துர்வாச முனிவரை எப்படியாவது நம்ம வந்து ஃபாரஸ்ட்டுக்கு அந்த காட்டுக்கு அனுப்பிச்சிட்டோன்னா அங்கே வந்து பாண்டவர்களால் அவரை சரியாக உபசரிக்க முடியாமல் அவருடைய சாபத்துக்கு ஆளாவாங்க அப்படிங்கிற ஒரு தீய ஒரு எண்ணத்தில் வந்து துரியோதனன் வந்து துர்வாசத்தை சொல்கிறாரு, நீங்கள் இங்கே வந்து எங்களை வந்து உங்களுடைய கருணை எங்களுக்கு கொடுத்தீங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதே மாதிரி என்னுடைய சகோதரர்கள் பாண்டவர்கள் வந்து வனவாசத்தில் இருக்காங்க, அவங்களுக்கும் போய் நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்போ தன்னுடைய பலாயிரக்கணக்கான சீடர்களோட துர்வாசர் வந்து காட்டுக்கு வராரு. ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா திரௌபதி கையில் ஒரு அக்ஷய பாத்திரம் இருக்கும். அந்த அக்ஷய பாத்திரம் வந்து எப்போவுமே அது என்னன்னா அவங்க எல்லாருக்கும் உணவு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாத்திரம் திரௌபதிகிட்ட இருந்தது. ஆனால் ஒரு தடவை திரௌபதி அந்த பாத்திரத்தை கடைசியாக எல்லாருக்கும் பரிமாறிட்டு தான் திரௌபதி கடைசியாக உணவு உட்கொள்வாங்க, பிரசாதம் எடுத்துக்குவாங்க. அப்போ திரௌபதி பிரசாதம் எடுத்து அந்த பாத்திரத்தை கழுவி வச்சுட்டாங்கன்னா மீண்டும் அடுத்த நாள் தான் அதில் பிரசாதம் வரும். ஸோ இப்படி அன்றைக்கு வந்து எல்லாருக்கும் பிரசாதத்தை பரிமாறிட்டு திரௌபதியும் உட்கொண்டு விட்டு பாத்திரத்தை கழுவிடுறாங்க. அந்த டைமில் தான் துர்வாசத்தோட சீட்டத்தோடு வர்றாங்க. இப்போ பயங்கர இக்கட்டான சூழ்நிலை. ஏன்னா துர்வாச முனிவர் வந்து ஒரு பக்தருக்கும் முனிவருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு பக்தர் வந்து எந்த ஒரு சூழலிலும் கிளர்ச்சி அடையாதவர், அவர் வந்து நிதானம் அமைதி இது போன்ற தெய்வீகமான குணங்கள் ஒரு விஷ்ணு பக்தர்கிட்ட கிருஷ்ண பக்தர் இயல்பாகவே தோன்றும். ஆனால் முனிவர்கள் வந்து செயற்கையான முறையில் தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்தணும்னு முயற்சி பண்ணுறதுனால அவங்க சில நேரம் அதில் வீழ்ச்சி அடைகிறாங்க. நிறைய உதாரணங்கள் நம்ம சாஸ்திரங்களை பார்க்கலாம். ஆனால் கிருஷ்ண பக்தர் வந்து தன்னுடைய புலன்களை வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறதுனால அவங்க வந்து புலன்களை வென்றுடுறாங்க. அதனால் பக்தி தொண்டு முன்பே சொன்ன மாதிரி பக்தி தொண்டு அவ்வளவு தூய்மையானது. நம் கிருஷ்ணருக்கு எந்த அளவுக்கு சேவை பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம் புலன்கள் வந்து தூய்மையடைந்தே வரும். கோபம் காமம் அகங்காரம் போன்ற குணங்கள்லேருந்து படிப்படியாக நம்ம விடுபட்டு வருவோம். ஆனால் துர்வாசர் போன்ற முனிவர்கள் வந்து அவங்க தபம் செய்து கொண்டிருந்தாலும் அவங்களால கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஸோ துர்வாசர் வந்து சீக்கிரமாகவே கோபம் அடையக்கூடியவர். அப்போ அந்த அவர் வந்திருக்கிறத தெரிஞ்சோடனே இவங்கெல்லாம் பயந்து நடுங்கிறாங்க, என்னடா செய்யறது, இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அதிதிகள் வந்திருக்காங்க, எப்படி நம்ம அவங்களுக்கு விருந்து பண்ண போகிறோம். இருந்தாலும் அவரை வந்து ஸ்நானம் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அவர் ஸ்நானம் பண்ணிட்டு குளிக்கிறதுக்காக போகிறாரு. அந்த நேரத்தில் இவங்க ரொம்ப பதட்டப்படுறாங்க, என்ன செய்யணும் தெரியாமல் திரௌபதி வந்து கிருஷ்ணரிடத்தில் பிரார்த்திக்கிறாங்க, பகவானே இன்னும் ஒரு பொட்டான சூழ்நிலை, எப்படி நாங்கள் என்ன செய்வோம், எங்களுக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்க அப்படின்னு பகவானை கருணைய வேண்டி திரௌபதி பிரார்த்திக்கிறாங்க. அப்போது பகவான் அவங்க தோன்றார். பகவான் தோன்றி அவர் வரும்பொழுதே திரௌபதி எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட என்ன வச்சுருக்க அப்படின்னு கேட்டுட்டே வராங்க. திரௌபதிக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன பகவானே ஏற்கனவே நானே ரொம்ப தர்மசங்கடமான சூழ்நிலை இருக்கேன், நீங்கள் வேற பசிக்குதுங்கிறீங்க, எல்லாம் முடிஞ்சது ஒன்றும் இல்லை, நான் பாத்திரம் கழுவிட்டேன். இல்லை இல்லை, நீ போய் எடுத்துன்னு வா, எனக்கு தெரியும், நீ அந்த நீ பாத்திரம் எடுத்துன்னு வா அப்படிங்கிற. ஸோ திரௌபதி எடுத்துன்னு வச்சா அது ஒரு சின்ன பறிக்கிறது, அதை எடுத்து பகவான் வந்து சாப்பிட்டோன்னே ஒரு பூர்ணமான திருப்தி அடைகிற. யஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம், பகவான் திருப்தி அடைந்தால் எல்லோரும் திருப்தி அடைகிறாங்க. ஸோ பகவான் இந்த பறிக்கி உட்கொண்ட உடனே இந்த ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கிற துர்வாசன் உட்பட அவருடைய 1000 சீடர்களும் வந்து ஒரு மிகப்பெரிய விருந்து சாப்பிட்ட ஒரு உணர்வு அடைகிறாங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து பீமனை அமைச்சு நீ போய் அவங்க அழைச்சிட்டு வாங்குற, அவர் அவங்க பயந்துட்டு ஐயோ அங்கே போனால் விருந்து வச்சுருப்பாங்க நம்ம சாப்பிடலைன்னா கஷ்டமானு சொல்லி அப்படி ஓடிடுறேன். ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணா எப்பொழுதுமே தன்னுடைய பக்தர்கள் மேலே ரொம்ப காரணமற்ற கருணை உள்ளவராகவும் அவங்களிடத்துல அன்பு செய்யக்கூடியமா இருக்கார். ஸோ இந்த மாதிரி இரண்டு முறை திரௌபதி வந்து கிருஷ்ணர் ப்ரொடெக்ட் பண்ணார், அவருக்கு தன்னுடைய கருணையை கொடுத்தாங்க. ஸோ அதுவும் இன்று அக்ஷய திதி என்றால் நடந்தது. பொதுவாக ஜனங்க வந்து செல்வத்துக்காக குபேரனை வழிபடக்கூடியவங்க உண்டு. அந்த குபேர வழிபாடுங்கிறது வந்து தேவதை வழிபாட்டில் தான் வரும். அது மட்டும் இல்லை, இப்போது சமீப காலமாக என்ன பண்ணுறாங்கன்னா குபேரன் சொல்லிட்டு ஒரு மொட்டை கலரில் குண்டு பொம்மையை வந்து இந்த சைனா பொம்மையை வந்து எல்லாம் வச்சிடறாங்க. நம்ம பார்த்தேன் இந்த கடைகளில் வீடுகளில் பூஜை ரூம்லெல்லாம் வந்து ஒரு மூட்டையை வச்சுட்டு ஒரு மொட்டை தலையும் தொந்தி வயிறு நம்ம நம்ம ஊர் செட்டியார் பொம்மை மாதிரி இருக்கும், அதை கொண்டு வச்சு குபேரன் பூஜை பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்த பூஜைகள் இந்த வழிபாடு முறையெல்லாம் சாஸ்திரங்களே கிடையாது, இது வந்து முழுக்க முழுக்க மூடத்தனமான ஒரு வழிபாடுகள். அப்படியே அது குபேரன் எடுத்துனாலும் குபேரன் அந்த மாதிரி மொட்டை தலையா சொட்ட மண்டையா தொந்தி வயிறா இருக்க மாட்டார். குபேரனுங்கிற ஒரு மிகப்பெரிய தேவர், இந்த சிவபெருமானுடைய பக்தரும் கூட. தேவர்கள்னாலே நம்மளை காட்டிலும் பல மடங்கு அழகாகவும் அறிவாகவும் எல்லா ஐஸ்வர்யமும் நிரம்ப பெற்றவங்க. அந்த குபேரனுக்கு எப்படி அந்த ஐஸ்வர்யம் கிடைச்சதுன்னா இன்று அக்ஷய திதி என்றுதான் உங்கள் மகாலட்சுமியை வழிபட்டு மகாலட்சுமியுடைய கடாட்சம் வேண்டி பிரார்த்திக்கச்ச வந்து மகாலட்சுமி தன்னுடைய ஆசீர்வாதங்களை வந்து குபேரனுக்கு கொடுக்குறார். ஸோ குபேரனும் வந்து செல்வங்களை பெற்றது இன்றுதான் மகாலட்சுமி இடத்துலேருந்து. இந்த மாதிரி நிறைய மகத்துவங்கள் மகிமைகள் எல்லாமே இந்த அக்ஷய திதி அன்று நடந்திருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பூரியில் வந்து ஜெகநாதர் தேர் ஒரு வருடா வருடம் வந்து பூரி ஜெகநாதர் தேர் மக ரதோத்சவம் வந்து மிக பிரம்மாண்ட முறையில் நடக்கும். அந்த தேர் வந்து கரெக்டாக இன்று அக்ஷய திதி என்று தான் அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அதே போல் பத்ரிநாத்ங்கிற இடத்துல வந்து பத்ரிகாசிரமில் வந்து இமயமலையில் பனிமூட்டங்கள் நிறைந்த இடம். ஸோ அந்த அந்த இடத்துல வந்து எல்லாரும் எல்லா நாட்களையும் போக முடியாது. ஆறு மாத காலங்கள் மனிதர்கள் போக முடியும், ஆறு மாத காலங்கள் தேவர்கள் வழிபடுவாங்க. இப்போ அக்ஷய திதி என்று தான் வந்து பத்ரிநாத்தில் வந்து பகவானுடைய தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்கும். அக்ஷய திதி தொடங்கி தீபாவளி வரை வந்து பத்ரிநாத்தில் வந்து பகவானுடைய தரிசனம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ அதுவும் இன்று தான் நடக்கிறது. அதுபோல் சில பிரபுபாதர் வந்து இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை முதல் முதல் இந்தியாவில் 1953 வருடம் ஜான்சிங்கிற இடத்துல ஒரு பக்தர் குலாமம் உண்டு பண்ணார். அதுவும் இன்றைய தினத்தில் தான் நடந்தது. இப்படி பார்க்க போனால் நிறைய சம்பவங்கள் நம்ம அக்ஷய திதியிலேருந்து பார்க்கலாம். இது வந்து நம்ம வந்து ஒரு சுருக்கமாக தான் இந்த காணொலியில் பார்த்துருக்கோம். இன்றும் ஒன்று இப்போ பரசுராமுடைய மகிமைகள் கங்கையோடைய மகிமைகள் இதெல்லாம் எடுத்து வந்து பார்த்தா எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து பகவானுக்கு பக்தர்களுக்கும் அன்பு பரிமாற்றம் இருந்திருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே வந்து வெல்த், அதாவது பொதுவாக இன்றைக்கி வந்து ஜனங்க வந்து நகை வாங்கினா அதாவது அக்ஷயா மீன்ஸ் குறைவில்லாதது பெருகும் பெருகிக்கொண்டே இருக்கும். அப்போ ஜனங்க வந்து பௌதீகமாக பெருகணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. நான் நகை வாங்கினா நகை எனக்கு பன்மடங்கு அதிகமாயிரும், அந்த மாதிரி தானியங்கள் வாங்கினா தானியம் பன்மடங்கு அதிகமாயிரும். ஸோ எதுவாக இருந்தாலும் நகையோ பணமோ தானியங்களோ எதுவாக இருந்தாலும் இந்த ஜட உலகத்தில் வந்து நம்ம தற்காலிகமாக தான் பயன்படுத்த முடியும். நிரந்தரமாக நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எப்போவுமே வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும், எப்போவுமே நம்ம வந்து பலமாக இருக்கணும் என்று சொன்னால் நம்ம கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ண உணர்வில் பெருகணும், கிருஷ்ண உணர்வு நமக்கு பெருகணும், கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும். ஸோ அதுக்கு கிருஷ்ண உணர்வில் நம்ம முன்னேற்றம் அடையணும்னு சொன்னால் நம்ம பகவானுடைய நாமத்தை வந்து ஸ்ரத்தையோடு உச்சரிக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. இந்த நாம ஜபந்தான் வந்து நமக்கு மிகப்பெரிய சொத்து. இந்த நாமம்தான் நமக்கு ஐஸ்வர்யம், எல்லாமே இந்த நாமம்தான். ஸோ யார் ஒருத்தர் வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிக்கிறாங்களோ அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தினுடைய உச்சரிப்பில் வந்து நம்ம இன்னும் மேலும் மேலும் முன்னேற்றம் அடையணும், நாமத்தில் வந்து இன்னும் நம்ம பக்குவம் அடையணும், அந்த நாமத்தில் வந்து நாமத்தை சொல்லக்கூடிய எண்ணிக்கை மேலும் பெருக வேண்டுங்கிற பிரார்த்தனை வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உதாரணத்துக்கு இன்னொரு சின்ன ஒரு கதை கூட, ஒரு சின்ன சரித்திரம், இது வந்து சில பிரபுபாதர் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா இந்த காசியில் வந்து சிவபெருமானுடைய பக்தர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வந்து மிகப்பெரிய வசதியானவராக ஆகணும், ஏன்னா அவர் ரொம்ப ஏழ்மையான பிராமணர், மிக உயர்ந்த நிலை அடையணும்னு அவருக்கு ஆசை. அப்போ அவர் சிவபெருமானத்தில் போய் தினமும் பிரார்த்திக்கிச்சு வந்து பெருமானே நான் உன்னை தினமும் வந்து வழிபடுறேன் நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லி சாதாரண ஒரு ஜனங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு தேவத இடத்துல போய் பிரார்த்தனை செய்வாங்களோ அது போல் அவரும் சிவபெருமானத்தில் ரொம்ப பிரார்த்திக்கிறார். அப்போ சிவபெருமானும் அவர் மேலே ரொம்ப கருணை கொண்டு, கருணைங்கிறது என்னென்னா ஒரு பக்தனுக்கு வந்து என்ன தேவையோ அதை கொடுத்துப்போதான் கருணை. அப்போ சிவபெருமான் போன்ற மகா பக்தர்கள் வைஷ்ணவானா மெதா சம்பு கிருஷ்ண உணர்வுல முதல் தரமான பக்தர் சிவபெருமான். ஸோ சிவபெருமான் வந்து அவரை வந்து அவருக்கு வந்து வசதிகள் கொடுத்தா அவர் அதில் போயிட்டு பௌதிக வாழ்க்கையில் மூழ்கி போய் கிருஷ்ணகுண்டனுக்கோ பக்தி தொண்டுக்கோ வரவே மாட்டார். ஆனால் அதை சொல்லி புரியக்கூடிய நிலைமையிலும் அவர் கிடையாது. அப்போ சிவபெருமான் சொல்கிறார், உனக்கு நான் மிகப்பெரிய வசதி வாய்ப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்றது உனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ போய் பிருந்தாவனத்தில், பிருந்தாவனம் பிருந்தாவனம்ங்கிறது பகவான் கிருஷ்ண லீலை செய்த இடம், அந்த பிருந்தாவனத்தில் சனாதன் கோசாமின்னு ஒரு பக்தர் இருக்கார். அவர் மிகப்பெரிய சொத்து வச்சிருக்காரு, வசதி வாய்ப்பு வச்சிருக்காரு. நீ அவர் இடத்துல போனீங்கன்னா நீ கேட்குறதெல்லாம் அவர் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்கிறார். இவரும் ரொம்ப சந்தோஷமாக பிருந்தாவனம் வராரு. சனாதன் கோசாமி எங்கே இருக்கார் தேண்டே வர்றார். இப்போ சனாதன் கோசாமி ஒரு சின்ன குட்டியில் வந்து உக்காந்து பஜன் பண்ணிட்டு இருக்கார். அங்கே சாஸ்திரங்கள் எழுதுறது, பக்தி தொண்டு பண்ணுறது, நாமம் ஜபிக்கிறது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே, எப்பவும் பகவான் நாமத்தை உச்சரிச்சிட்ருக்கார் சனாதன் கோசாமி. மிக சிறந்த ஆச்சாரியர் நம்ம சம்பிரதாயத்தில். இப்போ சனாதன் கோசாமி இடத்துல வந்து அவர் பிரார்த்திக்கிறார், நீங்கள் தான் சனாதன் கோசாமியா, என்னை வந்து மகாதேவ் அனுப்பிச்சாரு, நீங்கள் ஏதோ செல்வம் வச்சுருக்கீங்களா, அது எனக்கு வேணும். ஆனால் சனாதன் கோசாமி நாமம் ஜபிச்சுட்டு இருந்தார். அவர் அங்கே அவருடைய அறையில் ஒரு மூலையில் குப்பைகளுக்கு மத்தியில் அந்த செல்வம் இருந்தது. அதை வந்து சிந்தாமணிக்கல், இந்த சிந்தாமணிக்கல் வச்சு எதை தொட்டாலும் தங்கமாயி, மிக உயர்ந்த விலையை மதிக்க முடியாத ஒரு ஒரு கல்னு சொல்லலாம். அந்த சிந்தாமணிக்கல் வந்து அங்கே இருக்கு, நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற. இவர் வந்து எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷம், என்னடா அது இவர் வந்து கேட்டோடனே கொடுத்துட்டாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். வர வழியில் திரும்பி வரும்போது யோசிச்சுட்டே வராரு, எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, இந்த சிந்தாமணிக்கல் வந்து இவ்வளவு விலை மதிக்க முடியாதது, தொட்டதெல்லாம் தங்கமாகக்கூடியது அப்படிங்கும்போது ஏன் அந்த பாபாஜி வந்து அந்த குப்பையில் வச்சுருந்தாரு அப்படின்னா, இதை விட விலை மதிக்க முடியாத பொருள் ஏதோ ஒரு வச்சுருப்பாரோ, அப்போ அது பெறதெல்லாம் புத்திசாலித்தனம்னு சொல்லிட்டு திரும்ப வரார். திரும்ப வந்து சனாதன் கோசாமி இடத்துல வந்துட்டு, பாபாஜி பாபாஜி எனக்கு ஒரு சந்தேகம், என்ன சந்தேகம் உனக்கு, இந்த சிந்தாமணிக்கல்ல வந்து விலை மதிக்க முடியாதுன்னா இதை நீங்கள் குப்பையில் போட்டு வச்சுருந்தீங்க, அப்போ இதை விட விலை மதிக்க முடியாத பொருள் நீங்கள் வச்சுருக்கீங்களா, ஒரு வஸ்து இருக்கா உங்ககிட்ட? ஆமாம் இருக்குது, ஆனால் அது உனக்கு வேணும்னா இதை கொண்டு போய் யமுனாவில் போட்டுன்னு வந்துருக்கு. சரி, யமுனாவில் போட்டுன்னு வரைச்ச வந்து சனாதன் கோசாமி ரெண்டு கை வருத்துட்டு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. இந்த மகாமந்திரம் தான் வந்து விலை மதிக்க முடியாத சொத்து, பகவான் தான் விலை மதிக்க முடியாத சொத்து, அவரை அடைய வேண்டியது தான் நம்முடைய ஆதாரம், நம்முடைய ஆதாரமாக நிலையம் அது. ஸோ அதனால் நீ எந்த அளவுக்கு இந்த நாம ஜபத்தை உச்சரிக்கிறியோ அந்தளவுக்கு நீ ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாய் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இன்றைய அக்ஷய தீதி என்று நம் பகவானிடத்தில் பிரார்த்திப்போம், நமக்கும் கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையணும். ஸோ இன்றைக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுல இருக்கமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பக்தியில் இன்னும் முன்னேற்றம் அடையும், வளர்ச்சி அடையும். பக்தி நாலு நாள் கூடிகிட்டே இருக்கும், பெருகிட்டே இருக்கும், குறைவே இல்லாமல் பக்தியில் வந்து குறைவே ஏற்படாது இன்று. ஸோ அதனால் இந்த அக்ஷய தீதிக்கு செய்ய வேண்டியது வந்து நம்ம பகவானுடைய நாமங்களை உச்சரிக்கிறது, பாகவதம் படிக்கிறது, வைஷ்ணவருக்கு கைங்கரிய பண்ணுறது, வைஷ்ணவருக்கு தான தர்மங்கள் செய்கிறது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் பண்ணும்போது நம்முடைய பக்தியானது மேலும் மேலும் பெருகும். ஹரே கிருஷ்ணா ஜாய் ஸ்ரீ பிரபுபாத் கி ஜாய்.